முத்திரை கதைகளில் நேயர்கள் கேட்கவிருக்கும் சிறுகதை தற்காலிக உன்னதங்கள். எழுதியவர் ரேவதி பாலு. சென்னை தொலைபேசி அலுவலகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கும் ரேவதி பாலு 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறுகதை, நாடகம், குறுநாவல், ஆன்மீகம் என்று எல்லா துறைகளிலும் தடம் பதித்து பல்வேறு பரிசுகளை வென்றிருக்கிறார். இதுவரை 5 சிறுகதை தொகுப்பு நூல்கள், 2 ஆன்மீக கட்டுரை தொகுப்பு நூல் மற்றும் 1 பல்சுவை கட்டுரை தொகுப்பு நூல் வெளியாகியுள்ளன. இவருடைய நாடகங்கள் சென்னை வானொலி புதிய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகியுள்ளன. சென்னை வானொலியில் 5 வருடங்கள் தொடர்ந்து நகர்வலம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிறார். இலக்கிய சிந்தனை, ஆனந்த விகடன், கலைமகள், இலக்கிய பீடம், மங்கையர் மலர், லேடி ஸ்பெஷல் ஆகிய இதழ்கள் வைத்த போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை அள்ளி குவித்துள்ளார். நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் தற்காலிக உன்னதங்கள் சிறுகதை. இன்று ஞாயிற்றுக்கிழமை, விடுமுறை என்று பெயர்தான். ஆனால் இன்றும் ராபர்ட் வெளியே போய்விட்டான். யாரோ முக்கியமான கஸ்டமரை சந்திக்க வேண்டுமாம். ராபர்ட் சர்ச்சுக்கு வந்து எத்தனை நாட்களாகிவிட்டன என்று நினைத்து வருத்தத்துடன் பெருமூச்செறிந்தவாறே டேவிட்டை அழைத்து கொண்டு ஞாயிறு பிரார்த்தனை கூட்டத்திற்கு கிளம்பினாள் ரெஜினா. குழந்தை டேவிட் கத்தர் முன் மண்டியிட்டு கண்களை மூடி பிரார்த்தனை செய்யும் அழகை ஒரு கணம் ரசித்து விட்டு ரெஜினாவும் கண்களை மூடி பிரார்த்திக்க ஆரம்பித்தாள். எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற எங்கள் ஆண்டவரே, என் கணவரை இந்த கொடிய கெட்ட பழக்கத்திலிருந்து மீட்டுக்கொடும் என்ற வரிகள் மனதில் ஓட ஆரம்பித்த உடனேயே கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணோரம் நீர் வழிய ஆரம்பித்துவிடும். அமைதியாக ஆனந்தமாக சென்று கொண்டிருக்கும் குடும்ப வாழ்க்கையை கணவனின் குடிப்பழக்கம் எப்படி கெடுத்து நாசமாக்குகிறது என்று நினைக்கும் போதே வருத்தம் மேலிட அழுகை பீரிட்டு கொண்டு வரும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஃபாதர் ஜேம்ஸ் மைக்கை பிடித்து உரையாற்ற ஆரம்பிக்க அனைவரும் எழுந்து இருக்கையில் அமர்ந்து கொண்டனர். தேவனிடம் நம் அனைவரின் சார்பிலும் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், சுனாமி வாயிலாக நீங்கள் எங்களுக்கு புகட்டிவிட்டு போயிருக்கும் பாடத்தை நாங்கள் உணரச் செய்யுங்கள். தேவனாகிய உங்களிடம் பூரண நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு இந்த தற்காலிக உலக வாழ்க்கையில் நீங்கள் எங்களுக்கு அளிக்கும் ஒவ்வொரு நாளையும் உன்னதமாக்கிக் கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஃபாதர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார். பிரார்த்தனை கூட்டம் கலைந்து வெளியே வந்தபோது தூரத்தே வளசரவாக்கம் செல்லும் பஸ் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. டேவிட்டை தூக்கி கொண்டு நடையை விரைவாக்கி பஸ்ஸில் ஏறிக்கொண்டது அப்பாடா என்றிருந்தது. வீட்டுக்கு போய்தான் சமைக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை என்றால் நிச்சயம் ராபர்ட்டுக்கு பிடித்த சமையல்தான். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு புளிக்குழம்பு வைத்து தொட்டுக்கொள்ள வஞ்சிர மீனை வறுத்து வைத்தால் நிச்சயம் ஒரு பிடி சோறு கூடவே இறங்கும். ஆனால் குடிக்காமல் வீட்டுக்கு வர வேண்டுமே. பஸ்ஸிலேயே தூங்கிவிட்ட டேவிட்டை கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு ஏசுவே என்று அரற்றியபடியே வீட்டு காரியங்களை ஒவ்வொன்றாக கவனிக்க ஆரம்பித்தாள். 1 வாரமாக ஓடி ஓடி போய் கேட்டு இன்றுதான் அப்பாயின்மெண்ட் கிடைத்தது அந்த பெரிய மனிதரிடம். அந்த அலுவலகத்தில் அவனை அலைக்கழித்த விதத்தில் நினைத்த போதே கோபத்தில் கடிக்கத்தான் தோன்றுகிறது என்று நினைத்து கொண்டான் ராபர்ட். தன் அலுவலகத்திலிருந்து கிளம்பி அந்த அப்பாயின்மெண்ட்டுக்காகத்தான் சென்று கொண்டிருந்தான் ராபர்ட். தலை வின் வின் என்று தெரிக்க ஆரம்பித்தது. வழக்கமான தலைவலிதான். அந்த நேரம் வந்துவிட்டது என்பதை அவனுக்கு உணர்த்தும் தலைவலி, நாவறட்சி. வழியே தென்பட்ட ஒரு ஆளரவம் இல்லாத பூங்காவில் வண்டியை நிறுத்திவிட்டு சுற்றுமுற்றும் எச்சரிக்கையோடு ஒரு பார்வையை வீசிவிட்டு ஹிப் பாக்கெட்டிலிருந்து சப்பை வடிவ பாட்டிலை எடுத்து அப்படியே ராவாக கால் பாட்டில் விஸ்கியை தொண்டையில் இறக்கினான். உடம்பின் இறுக்கம் அணுவணுவாக தளரும் சுகத்தை ஒரு நொடி கண்முன் அனுபவித்தான். அவனும் தினமும் காலையில் எழுந்ததும் இந்த பாழாய்போன குடியை விட்டுவிட வேண்டும் என்றுதான் நினைத்து கொள்கிறான். ஆனால் இதோ இந்த அப்பாயின்மெண்ட் போல அலைக்கழிக்கும் சம்பவங்கள் அவனுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி அவனை குடிக்க தூண்டுகின்றன. இது மட்டுமா, அவனுடைய அலுவலகத்திலேயே அவனுக்கு பின்னால் வந்தவன் அவனை விட கூடுதலாக படித்தவனாம். சேல்ஸ் அதிகாரியாக பதவி உயர்வு பெற்றுவிட தான் மட்டும் பழையபடி சேல்ஸ்மேனாக நாள்தோறும் நாயாய் அலைந்து கொண்டு இந்த ஒரு வெறுப்பு போதாதா குடிப்பதற்கு? போதாக்குறைக்கு சுத்த பட்டிக்காடாக கிராமத்திலிருந்து வந்திருக்கும் அவன் மனைவி ரெஜினா. மனதில் மூண்டெழுந்த கோபத்தில் மீண்டும் மஞ்சள் நிற திரவம் தொண்டை குழியில் இறங்கியது. குறித்த நேரத்திற்குள் அண்ணா நகருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருப்பவரை பார்க்க போக வேண்டுமே. வண்டியை பூங்காவுக்கு வெளியே கொண்டு வந்து அவசரமாக ஸ்டார்ட் செய்தான். வழியில் பீடா ஏதாவது போட்டுக்கொண்டு குடித்த வாடை தெரியாமல் அவர் முன் போய் நிற்க வேண்டும். ராபர்ட்டின் அண்ணன் எட்வர்ட் ஒரு வங்கியில் அதிகாரியாக பணிபுரிகிறான். அவனுக்கு வசதியான இடத்திலிருந்து வரன் வந்தது. ஒரே தங்கை ஸ்டெல்லாவுக்கும் அவள் அழகுக்கும் அறிவுக்கும் ஏற்ற தேவ சகாயம் கிடைத்தான். தனக்குத்தான் தாயார் சரியானபடி பார்த்து பண்ணி வைக்கவில்லை என்பது ராபர்ட்டுக்கு தீராத குறை. பாக்யத்தம்மாளுக்கோ சேல்ஸ்மேனாக அடிக்கடி வெளியூருக்கு போய் சிகரெட் குடி என்று கெட்ட பழக்கங்களை பழக்கி வைத்து கொண்டிருக்கும் தன் இளைய மகன் ராபர்ட் மீது தீராத மன வருத்தம். மிகவும் யோசித்து தூரத்து சொந்தமான ரெஜினாவை மனமுடித்து வைத்தாள். பாக்யத்தம்மாளும் எல்லா தாய்மார்களையும் போலவே தன்னால் திருத்த முடியாத தன் மகனை அவன் மனைவி வந்து மாற்றிவிடுவாள் என்று உறுதியாக நம்பினாள். அந்த நம்பிக்கையில் விளைந்த மன திருப்தியிலேயே ராபர்ட்டுக்கு திருமணமான சில மாதங்களுக்குள்ளாகவே பரமபிதாவின் சாம்ராஜ்யத்திற்கு போய் சேர்ந்து விட்டாள். பாக்யத்தம்மாள் விட்ட இடத்திலிருந்து ரெஜினா தொடர்ந்து கொண்டிருக்கிறாள். தினமும் கணவனை இந்த பழக்கத்தை விட்டுவிடும்படி கெஞ்சுகிறாள். அன்றாடம் கர்தரிடம் தன் கணவனை குடிப்பழக்கத்திலிருந்து மீட்டு தரும்படி மன்றாடுகிறாள். அவளுடைய அழுகையும் கெஞ்சலுமாக பொறுக்க முடியாமல் ராபர்ட் நாளை முதல் குடிக்க மாட்டேன் என்று அவ்வப்போது அவளுக்கு சத்தியங்கள் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறான். கல்யாணமாகி 4 வருடங்கள் ஆகியும் மகன் டேவிட் எல்கேஜி போக ஆரம்பித்த போதிலும் ராபர்ட்டின் மனதில் மன வாழ்க்கையை பற்றி ஏதேதோ குறைகள், மன சஞ்சலங்கள். ரெஜினாவுக்கு எல்லோரிடமும் கலகலப்பாக பேசி பழக தெரியவில்லை. ராபர்ட்டின் எதிர்பார்ப்புக்கேற்ப நாகரிகமாக அலங்கரித்து கொள்ள தெரியவில்லை. ஏதோ வீட்டு வேலை என்பது அவளுக்கு விதிக்கப்பட்டது என்பது போல எப்போதும் வீட்டுக்குள் வேலை செய்து கொண்டிருப்பாள். வீட்டை சுத்தமாக நேர்த்தியாக வைத்துக் கொள்கிறாள். இதெல்லாம் எல்லா மனைவிமார்களும் செய்வதுதானே, இதில் என்ன விசேஷமாக இருக்கிறது என்றுதான் ராபர்ட்டுக்கு தோன்றும். ஆனால் வேறு விதமான மனைவிமார்களும் இருக்கிறார்கள் என்று அவனுடன் வேலை செய்யும் மற்றொரு சேல்ஸ்மேன் ரகு சொல்வான். அவன் மனைவி சரியான அடங்காப்பிடாரியாம். இஷ்டம் இருந்தால்தான் சமைப்பதிலிருந்து எல்லா காரியங்களுமாம். மாலை நேரம் அவன் வீடு திரும்பும்போது தலையை விரித்து போட்டுக்கொண்டு அழுது கொண்டு உட்கார்ந்திருப்பாளாம். அவனுடைய ஒவ்வொரு செயலையும் விமர்சித்து அவர்கள் வம்புக்கே வராமல் இருக்கும் ரகுவின் பெற்றோரை சீண்டி வம்பு கிழித்து செய்வது எல்லாம் செய்துவிட்டு கடைசியில் தான் கோபித்து கொண்டு பிறந்த வீட்டுக்கு போய் விடுவாளாம். இத்தனைக்கும் ரகுவிற்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது. சுபாவத்திலேயே சாது வேறு. எல்லாவற்றுக்கும் குறைபட்டு கொண்டு கோபித்து கொண்டு தினமும் முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ளும் மனைவியால் அன்றாட வாழ்க்கையே நரகமாக இருக்கிறது என்று அழுத்துக் கொள்வான். முன்னிரவு முடியும் நேரம் திடீரென்று முன்னறிவிப்பே இல்லாமல் ஒரு பெரு மழை, இடி, மின்னல் இத்தியாதிகளுடன். அன்றைய கடைசி வேலையாக ராஜா அண்ணாமலைபுரம் வரை வந்த ராபர்ட் மழையில் மாட்டிக்கொண்டான். ஏற்கனவே ஒரு பெக் உள்ளே போயிருந்தது. மழைக்கு ஒதுங்கிய இடமும் டாஸ்மாக் கடையாக போய்விடவே போதையேற ஆரம்பித்தது. வளசரவாக்கத்தில் இருக்கும் தன் வீட்டுக்கு எப்படி போவது என்று புரியாமல் நின்று கொண்டிருந்த போது சட்டென்று மந்தை வழியில் ஸ்டெல்லா இருப்பது நினைவுக்கு வர எப்படியோ சமாளித்து வண்டியை ஓட்டி அங்கே போய் சேர்ந்தான். மனமாவதற்கு முன்பு ஸ்டெல்லாவை தான் எல்லா இடங்களுக்கும் கூட்டிச் செல்வான். அவள்தான் எப்படி இடத்திற்கு தகுந்தாற்போல் நவநாகரிகமாக அலங்கரித்து கொண்டு எல்லோரிடமும் உற்சாகமாக பேசி அவளை வருவாள். ரெஜினாவை அதுபோல் ஒரு இடத்திற்கு பார்ட்டிக்கு கூட்டி போக முடியுமா? சுத்த பட்டிக்காடு, யாரோடும் பேசாமல் மௌனமாக ஒரே இடத்திலேயே அமர்ந்திருப்பாள். சச்சே, ஸ்டெல்லா எங்கே, ரெஜினா எங்கே? மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். நிற்கக்கூட முடியாமல் ஸ்டெல்லா வீட்டு வாசற்கதவில் சாய்ந்தவாறே அழைப்பு மணியை அழுத்தினான். கதவை திறந்தவுடன் தன் மேல் சாய்ந்த ராபர்ட்டை பார்த்து திடுக்கிட்டு போனாள் ஸ்டெல்லா. குடிவாடையை சகிக்க முடியாமல் மூக்கை பொத்தி கொண்டு, இந்த நிலைமையில் இங்கே ஏன் வந்த ராபர்ட் என்றாள் கோபமாக. அவர் மாடியில் தான் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கீழே வந்து இந்த நிலைமையில் உன்னை பார்த்தா எனக்கு எவ்வளவு அவமானம். போப்போ, சட்டுன்னு இங்கே இருந்து போயிடு, நிற்காத. ராபர்ட் ஒன்றும் புரியாமல் மலங்க மலங்க விழித்தான். நாங்கள் கௌரவமாக வாழ்கிறவங்க, இங்கே இனிமேல் குடிச்சிட்டு வராத ராபர்ட் என்று அவனை தள்ளாத குறையாக வெளியே விட்டு கதவை சாத்தினாள் ஸ்டெல்லா. கடிகாரத்தை பார்ப்பதும் வாசற்பக்கம் பார்ப்பதுமாகவே பொழுதை ஓட்டி கொண்டிருந்தாள் ரெஜினா. டேவிட் டேடிக்காக காத்திருந்து காத்திருந்து வரவேற்பறை சோஃபாவிலேயே தூங்கிவிட்டான். வெளியே விடாது பெய்த மழை அவள் மனதில் கலவரத்தை உண்டு பண்ணியது. குடித்துவிட்டு இந்த மழையில் நிதானமில்லாமல் வண்டியை ஓட்டி ஒருவேளை விபத்து ஏதாவது. மனதில் எழுந்த எண்ணத்தை வலுக்கட்டாயமாக துரத்திவிட்டு ஜெப அறைக்குள் சென்று மண்டியிட்டு பிரார்த்திக்க ஆரம்பித்தாள். மழையின் தீவிரம் நன்றாக குறைந்து விட்டிருந்தது. ராபர்ட் நன்றாக தெளிந்தெழுந்து சுற்றுமுற்றும் பார்த்தான். தான் ஸ்டெல்லா வீட்டு வாசல் கேட்டை தாண்டி சாலையோரம் படுத்து கிடக்கிறோம் என்பதும் தன்னை ஸ்டெல்லா வெளியே தள்ளி கதவை சாத்தியதும் நினைவுக்கு வர கை கடிகாரத்தை பார்த்தான். மணி 12. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கும் மேலாக தன் சகோதரியின் வீட்டு வாசலிலே ஒரு அனாதை போல விழுந்து கிடந்திருக்கிறான். மெதுவாக எழுந்து வண்டியை கிளப்பினான். ரெஜினாவும் டேவிட்டும் தூங்கியிருப்பார்களோ என்ற நினைப்போடு வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தியதுமே முன்னறையில் விளக்கறிய வாசல் கதவு திறந்து கொண்டது. ஏண்டாடி இவ்வளோ லேட்டாக வந்தீங்க? நானும் மம்மியும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தோம் தெரியுமா? குழந்தையின் கண்களில் தூக்க கலக்கம். தந்தையை கண்டதும் மகிழ்ச்சியோடு ஓடி வந்த டேவிட்டை இறுக அணைத்து தூக்கி கொண்டான் ராபர்ட். டேடி இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன் டேவிட். என் டேவிட் குட்டியை பார்க்க சீக்கிரமே வீட்டுக்கு ஓடி வந்து விடுவேன். குழந்தையை அவன் வார்த்தைகளை முழு மனதாய் ஏற்றுக்கொண்டது போல் சந்தோஷமாக சிரித்து சொகுசாக அவன் தோளில் முகம் புதைத்து குதூகலமாய் கூவினான். டேடி உங்க ட்ரெஸ் ஜில்லுன்னு இருக்கு, எனக்கு குளிருது. டேவிட் கொஞ்சம் கீழே இறங்கு கண்ணா, டேடி ட்ரெஸ் மாத்திக்கிட்டும், அவங்களுக்கும் குளிரும்ல. ரெஜினா துண்டும் மாற்று உடையும் விரைவாக எடுத்து வந்தாள். தன் அண்ணன் கொட்டும் மழையில் நனைந்து கொண்டிருக்கிறானே என்ற இரக்கம் கிஞ்சித்தும் இல்லாமல் மூடிய கதவை திறக்காமல் வீட்டினுள்ளேயே இருந்த ஸ்டெல்லாவின் நினைவு தவிர்க்க முடியாமல் வந்து போக கண்களை இறுக மூடிக்கொண்டான் டேவிட். மூடிய கண்களுக்குள் வெள்ளை உடையில் தேவதையாக 2 குட்டி தேவதைகள் பின்தொடர மேடையேறிய ரெஜினா அவன் அருகே வந்து மண்டியிட்டாள். ஆகவே தம்பதிகளாகிய நீங்கள் யோகோவா தேவனின் கட்டளைகளை மறக்காமல் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த மரியாதை அளித்தும் விட்டு கொடுத்தும் என்றும் மாறாத அன்புடன் என்றென்றும் இன்புற்று வாழ தேவனை பிரார்த்திக்கிறேன், ஆமேன். அவனும் ரெஜினாவும் திருமண பந்தத்தில் இணைந்த அந்த மகோன்னதமான மாலைப்பொழுதில் ஒலித்த ஃபாதர் ரிச்சர்ட்ஸின் குரல் திரும்ப காதில் ஒலிப்பது போல பிரம்மையாக இருந்தது ராபர்ட்டுக்கு. அவன் கண்களை திறந்தபோது ஜெபாரையில் சிலுவை குறியிட்டு கொண்டு கணவன் பத்திரமாக வீடு வந்து சேர்ந்ததற்கும் இந்த நாளை உன்னதமான நாளாக்கியதற்கும் கதரை மனமுருகி ரெஜினா ஜெபித்துக் கொண்டிருப்பதை பார்த்து மெல்ல அவள் அருகே சென்று மண்டியிட்டான். பிரார்த்தனை முடிந்ததும் அன்புடன் அவள் கைகளை பற்றி கொண்டு சொன்னான், இனிமே நான் குடிக்க மாட்டேன் ரஜி, இது கர்த்தர் மீது ஆணை. அவனுடைய குடிப்பழக்கத்தை பொறுத்து கொண்டு எப்போதும் அவனுக்காக கர்த்தரிடம் ஜெபிக்கும் ரெஜினாவின் தோளை ஆதரவாக பற்றி அணைத்து அவள் கண்களை பார்த்து ராபர்ட் பேசிய போது அவன் வார்த்தைகளில் துணித்த சத்தியத்தையும் அந்த தருணத்தின் உன்னதத்தையும் ரெஜினாவால் தரிசிக்க முடிந்தது. அந்த மகத்தான நொடியில் குழந்தை டேவிட்டைப் போலவே ரெஜினாவுக்கும் ராபர்ட்டை முழு மனதாக நம்ப தோன்றியது. கண்கள் நிரம்பி ஒழிய மெதுவாக அவனை ஏறிட்டு புன்னகைத்தாள். நேயர்கள் இதுவரை கேட்டது தற்காலிக உன்னதங்கள் சிறுகதை. எழுதியவர் ரேவதி பாலு. இந்த சிறுகதை லேடி ஸ்பெஷல் தீபாவளி மலர் இதழில் வெளியான ஒன்று.